தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 31-47 வரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு வருமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தம் பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு இறை சமூகமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நேரத்தில் மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கால சூழல், கடினமாக இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் எல்லோரும் அமர்ந்து ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரோடு தான் இணைந்திருக்கிறீர்களா அல்லது உண்டு உறங்கி மகிழ்ந்திருக்கிறீர்களா என்பதையும் நீங்கள் சோதித்தறிய வேண்டும். நிறைய பேர், அப்பாடா எல்லா வேலையும் விட்டு நம்மளை நிம்மதியாக விட்டுட்டாங்கப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தொலைக்காட்சிக்குள்ளே போயிடக்கூடாது. தொலைக்காட்சி நியூஸ் பாருங்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்து பார்க்கணும். இது நல்ல நிகழ்ச்சின்னா பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை. என்டர்டெயின்மெண்ட், மகிழ்ச்சி உள்ளத்துக்கு நிறைய தேவை. அதனால் நம்ம காலையில் போடுற டிவியை சாயந்தரம் வரைக்கும், நம்ம இரவு தூங்குற வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதோ இந்த நேரத்தில் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, டிவியில் ஜபிக்கிறாங்களே அதை பார்த்துட்டே இருந்தால் நான் ஜபிக்கிறதா ஆகிடுமான்னா அது முழுமையான ஜபமாக ஆக முடியாது. அவங்க ஜபிக்கிறாங்க, நீங்கள் ஜபிச்சியான்னு ஆண்டவர் கேட்பார். நீ என்னை நோக்கி மன்றாடினியா? பாருங்கள், பிள்ளை அழுவுதுன்னா டிவியில் பால் கொடுத்தாங்கன்னா அவன் பிள்ளைக்கு பால் கிடைக்குமா? நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பால் கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சோறு பட்டால் தான் அது பசி தீரும். அதே போல் முன் ஆண்டவருடைய அந்த தாகத்தை தணிக்க நீங்கள் ஜெபிக்கணும். ஆகவே தான் நாங்கள் மீண்டுமாய் சொல்லி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து இந்த காரியத்தையெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இந்த சூழலெல்லாம் கஷ்டமாக இருக்குது, அதனால் அது பார்த்து புலம்பி கொண்டு இருப்பதில் அர்த்தம் இல்லை. விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஆவியானுடைய பாடலை பாடி குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நகைச்சுவைக்காக போட்டிருந்தாங்க, கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா? இப்போது கொலை கேஸு 0, கற்பழிப்பு கேஸு 0, வெளியில் கலவரம் 0, எல்லாம் 0. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் 55,999 போட்டு ஒரு நம்பரை போட்டு விட்டுருக்காங்க. 60,000 கேஸு ஃபுல்லாகிருக்கான். என்னடாண்ணா புருஷன் முன்னாடி சண்டை கேஸு ஃபுல்லாகிருக்குதான். ஏன்னா எல்லோரும் உள்ளே இருக்கிறதுனால எல்லாம் வீட்டில் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக ஒரு போஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. என் தேவ பிள்ளைகளே, சண்டை போடுறதுக்கான இது நேரம் இல்லை, நான் ஆண்டவரோடு போராடுறதுக்கான ஒரு நேரம். ஆண்டவரோடு போராடணும். எப்படி போராடணும்? ஜெபத்தில் போராடணும். இன்றைக்கி பாருங்கள், வாசகம்லாம் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. முதல் வாசகத்தில் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் போராடி ஜெயிக்கிறாங்க. தொடக்க நம்மளுடைய விடுதலை பயணத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தை எல்லாம் நீங்கள் மீண்டுமாய் வாசித்து தியானித்து பார்க்கணும். விடுதலை பயணம் 32:7 வாசிக்கப்பட்ட அந்த இறைவசனங்கள் உங்கள் பைபிள்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் என் பைபிளில் அது இல்லைன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. தயவுசெய்து இந்த நாட்களில் பைபிளெல்லாம் தட்டி தூசு தட்டி எடுங்க. வெளியில் எடுத்து இறை வார்த்தையோடு நம்ம ஜெபிக்கணும். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி நீ அப்படி சொன்னில்ல, இன்றைக்கி என்ன இப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்டையும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் அப்படி அன்றைக்கி சொன்னீங்கல்ல, பைபிளில் அந்த சொல்லியிருக்கிறீங்க பாருங்கள், அன்றைக்கி சொன்னீங்கல்ல உன்னை காப்பாற்றுவேன்னு, இப்போ செய்யுங்க, எங்களை காப்பாற்றுங்க. அன்றைக்கி உன் பிள்ளையினுடைய கண்ணீரை கண்டு நான் ஓடி வருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் பைபிளில் இருக்கிற வேத வசனத்தை எங்கெல்லாம் நமக்கு சாதகமான வாசகம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கணும். ஆண்டவருக்கு நம்ம மீண்டும் அவர் மனதை மாற்றிக்கொள்வார் என்று வேதம் சொல்லலையா? இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த 32 விடுதலை பயணத்தில் வரக்கூடிய 7 இறைவசனத்திலிருந்து 14 இறைவசனம் பாருங்கள். அந்த கடைசி இறைவசனம் என்ன சொல்லுது? அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டு விட்டார். அப்போ ஆண்டவர் வந்து தீங்கை செய்யாமல் விடணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் மனதை மாற்றிக்க ரெடியாக இருக்கிறாரு. நீங்களும் நானும் மனசை மாற்றிக்க ரெடியாக இருக்கிறோமா? நம்ம எப்போ வீட்டுக்குள்ளே போனாலும் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த அது நான் இப்போதும் சொல்கிறதா தான், நாகினி நந்தினி மோகினி நாசமாக போன நீ. அதனால் தயவுசெய்து இந்த சீரியலெல்லாம் பார்த்தேன், போனே வந்தேன், அவன் அவனை கெடுத்தான், இவனை கெடுத்தான், கடைசியில் அவன் நீ எதை பார்த்தியோ அவன் உன் குடியை கெடுத்தான். அதனால் தயவுசெய்து குடின்னா குடும்பம் கெட்டு போகக்கூடாது. குடும்பமே உட்காந்திக்கிட்டு பானு வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. டிவியை ஆஃப் பண்ணுற நேரம் எது? பெற்றோர்கள் டிசைட் பண்ணணும். வீட்டில் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா உணர்ந்து பாருங்களேன். இது வந்து நல்லது. நாங்கள் வந்து ஒரு ஊராக போய் தியானம் கொடுக்குறோம், தவக்கால தியானம். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உலகத்துக்கே ஒரு தியானம் கொடுக்க முடிவு பண்ணிட்டார். அதுதான் இந்த தியானம். எல்லா வீட்டில் உட்கார்றா சுய பரிசோதனை. சுய பரிசோதனை, நீதிமானா இல்லை பாவியா கண்டுபிடிவீங்களேன். எல்லாருமே கண்டுபிடிப்போம். நாங்களும் குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள் எல்லாருமே பாப்பரசரும் தனியாக உட்காந்து யோசிக்கிறார். எல்லாருமே அரசன் முதல் ஆண்டி வரைங்கிறது போல் எல்லாருமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நீ நேர்மையாளனாக இருந்தீன்னா ஆண்டவர்கிட்ட மன்றாடு. பாவியாக இருந்தீன்னா நான் பாவத்தின் வழியை மாற்றிக்கிறேன்னு சொல்லு. அவ்வளோதான், ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குறாரு. நான் ஒரு மூலையில் ஓரமாக உட்காந்துருக்குறேங்க, எனக்கு என்ன, நான் செய்கிற ஒரு பாவம் தான் போய் இந்த உலகத்து இல்லை இல்லை, நீ செஞ்ச பாவத்தினால தான் இப்படி ஆயிருக்கு, நான் செஞ்ச பாவத்தினால தான் இப்படி ஆயிருக்கு, இப்படி தான் நம்ம யோசிக்கணும். என்னுடைய பாவம் ஏதோ ஒரு தளத்திலே ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்குது. இன்றைக்கி பாருங்கள் அந்த வேதனையும் பாருங்கள். ஃபோட்டோஸில் எல்லாம் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் பார்த்துட்டு உச்சி கொட்டிட்டு போகக்கூடாது. உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மண்டி போட்டு பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு. இல்லை, ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உன்னோட இருக்கிறார். நீ முட்டி போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். உன் பக்கத்தில் இருந்து கேட்பார். நீ ஆர்கியூ பண்ணுறது சரியாங்கிறத கேட்பார். உன்னோட பேசுவார். அவர் காதோடு பேசுவார், மனசோடு பேசுவார். அப்போ இந்த அமைதி, அமைதினு சொன்னாக்க நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிற அமைதியை சொல்லலைங்க. நல்லா ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. ராத்திரி படுத்தா பகலெல்லாம் தூங்கலாம். இல்லைங்க, தயவுசெய்து அதுக்காக இந்த நேரம் கொடுக்கப்படலை. நீங்கள் விடிய காலையில் எழுந்து ஜெபிச்சு, நீங்கள் விடிய காலையில் ஜெபிக்காத மனுஷனாக இருந்தீங்கன்னா ஒரு ட்ரையல் கொடுத்து பாருங்களேன். ஒரு 3 எந்திரிங்க, 4 எந்திரிங்க, கரம் உயர்த்தி ஜெபிங்க. உன் குடும்பத்தை காப்பாற்ற, உன் வீட்டு வாசப்படியில் அந்த வைரஸ் கொள்ளை நோயினுடைய தாக்கம் இருக்குதா நமக்கு தெரியாதே. நீங்கள் 4 ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறீங்கன்னா பிள்ளைகள்லாம் தூங்கட்டும். நீங்கள் முழந்தால் படையிடுங்க. கணவனும் மனைவி எந்திரிச்சு 4 ஜெபிங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் கூட நீங்கள் தூங்கலாமே. இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதே, நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க. அந்த முயற்சியை செய்து பார்க்கலாமே. இந்த 4:00, 3:00 ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்குறாருன்னு வேதம் சொல்லுதே. அதிகாலை ஜெபத்தை நான் கேட்குறேன்னு. அப்போ ஆண்டவருக்கு அந்த ஜெபத்தை ஜெபிக்காதவங்களாம் ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 7 திரும்பி படுத்து தூங்குங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 4:00, 3:00 ஜெபிக்கிற அந்த அதிகாலை ஜெபம் இரவு நேரத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்களே. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் ஜெபிச்சார்னு வேதம் சொல்லுகிறதே. ஏன் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடாது? முன்னாடி தான் ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க, தூங்க முடியாது, இப்போ தான் ஃப்ரீயாக கிடக்கிறோமே. அதனால் இந்த புதிய யுக்திகளை நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது பாருங்கள். 11 மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக உன் கோபம் முழுவது ஏன்? மோசே பாருங்க, பரிந்துரையாளராக மாறுறாருங்க. பாவம் செஞ்சிட்டின்னா மன்னிப்பு கேட்குற மகனா மகளா நில்லு. நான் பாவமே செய்யலைன்னு நீ சொன்னீன்னா நீ முழந்தாட்படிட்டு மோசையை போல பரிந்துரைத்து பேசணும். கரங்களை உயர்த்தி பரிந்துரைக்கணும். நீங்கள் பரிந்துரைச்சிங்கன்னா ஆண்டவர் கேட்பார். இதைத்தான் நம்ம செய்யணும் இந்த நாட்களில். அதனால் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு மனைவியோட சண்டை போடக்கூடாது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, வீட்டுக்கார் நீ திட்டுறாரு ஃபாதர், 30 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் பண்ணி. அவங்க 30 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் வந்து என்னை அப்படி பேசுகிற, பிச்சைக்கார குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துட்டேன், பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன்னு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் சொல்லலாம், 2 வருஷம் சொல்லலாம், 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்போயும் சொல்கிறார் ஃபாதர்னு ஒன்று வருத்தப்பட்டு சொன்னாங்க. அவர் வந்தார். நான் சொன்னேன், ஃபாதர் சார் கண் கை கொடுங்க சார், கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படின்னு. அவர் என்னடா பொண்டாட்டி நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இது நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரேன்னு அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு கை கொடுத்துட்டு அப்படியே முழிச்சார். என்னென்னு என்ன கங்க்ராச்சுலேஷன் எதுக்கு கை கொடுத்தேன் தெரியுதா சார் அப்படின்னு. தெரியலன்னார். அது தெரிஞ்சால் நீயே அப்படி இருக்கிற அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு சொன்னேன். பாருங்கள், எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்ல ஹைஃபை ஃபேமிலியாக பார்ப்பாங்க, நம்மளோட நமக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு பிச்சைக்கார குடும்பத்தில் போய் கை வச்சுருக்கிறீன்னா உன் மனசு எவ்வளோ பெரிய மனசியா அப்படின்னு பாருங்க. அப்போ தான் அவர் தலையை கீழே போட்டார். தேவ பிள்ளைகளை நம்ம செய்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி அமைதியாக வீட்டுக்குள்ளே உட்காருங்கன்னாக்கா அதுக்காக ரெண்டு பேரும் போராடுறதுக்கான நேரமாக இது இல்லை. ஆண்டவரோடு போராட எல்லாம் கை கோத்து போராடணும். பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தெலாம் நினச்சி பாருங்களேன். அதனால் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன செய்யப்போகிற, வைரஸை பிடிச்சி நீ கொண்டு போட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றால் முடிஞ்சது எல்லாம் கை தூக்குறது தான். ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்து. அது பாருங்கள், எந்த மருந்தும் பச்சிலையும் ஒன்றும் வேலை செய்யலை. இப்போ வேலை செய்ய போகிறது ஒன்றே ஒன்று தான், தனியாக உட்காந்து கையை தூக்கு. ஆண்டவர் உனக்கு பதில் சொல்லுவார், பிரைஸ் சொல்லுவார். ஆண்டவர் பிள்ளைகளில் வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த பைபிளில் நாங்கள் திறந்தோம்னா எங்களுக்கு முடிக்க முடியாது பாருங்கள். அதனால தான் நாங்கள் வந்து தியான நேரத்திலலாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அழுத்தமாக சொல்கிறோம். நாங்கள் பாருங்கள், எரேமியா புத்தகத்தில் உண்மையான வழிபாடு எதுன்னு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். 7வது இறைவசனம் எரேமியா 7:7 உண்மையான வழிபாடு எதுன்னு சொல்கிறாரு. இது ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டார். பாருங்களேன், நேர்மையோடு நடக்கணும். நேர்மைன்னா என்னங்க? ஒரு மனைவி வேலை செய்கிறாங்க வீட்டில் அப்படின்னா அதை கணவன் அங்கீகரிக்கணுங்க. எல்லாருமே வந்து சமையலில் போய் என்ன பிஹெச்டி பண்ணிட்டு வராங்க, அதில் கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அப்படி செய்யுமா, அப்படி செய்யுமா, நானும் உனக்கு உதவி செய்கிறேன், வா நான் உனக்கு இதை கட் பண்ணி கொடுக்குறேன், நான் என்ன இந்த டிஷ் நல்லா செய்வேன். ஒரு கணவன் உள்ளே போய் செஞ்சு காட்டணும், கிச்சனுக்குள்ளே போகணும், எல்லாம் இது உன் ஏரியா, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படி ரட்டினக்கால் போட்டு படுத்துட்டு இருக்கிறதில்ல. அப்போ இணைந்து செய்கிறது, அப்போ அவங்க செய்கிற காரியத்தை நீங்கள் பாராட்டுறது, அது நேர்மைங்க. அது ஒன்றும் பெருமை இல்லை, அது நேர்மை. ஒரு பெண் வந்து இவ்வளோ வீட்டில் உழைக்கிறாங்கன்னா அது நேர்மை. ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், டிவியில் வந்துச்சு. ஒரு பையன் கேட்குறான், ஒரு ஃபேமிலியோடு போகிறவங்கள கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? இல்லை நான் மட்டும்தான் ஏர்னிங் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும்தான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பையன் அந்த இருளை உடைக்கிறான் பாருங்கள். அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த சகோதரன் சொல்கிறான், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னு. அந்த ஒய்ஃபை பார்த்து, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வா அப்படின்னு. அதெல்லாம் நான் தான், இல்லை வேலைக்காரமாக வச்சுருக்கேன். இல்லை இல்லை நான் தான் செய்கிறேன். இப்போ நீங்களும் வேலை செய்கிறீங்க தானே? ஏன் சார் நீங்கள் அவங்க வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் உணரலை? பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஐ ஓப்பனிங் பார்த்தீங்களா, கண் திறக்கக்கூடிய செயல்கள். அப்போ நம்ம இந்த நாட்களில் ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்துக்கணுங்க, பாராட்டணும். மனைவியை பாராட்டுங்க, கணவனை பாராட்டுங்க. அந்த கை பிடிச்சி நீங்கள் முதல் நாள் நின்றுருப்பீங்க பார்த்தீங்களா திருமணத்தில், இன்பத்திலும் துன்பத்திலும். அதெல்லாம் நீங்கள் மீண்டுமாய் நினைவுபடுத்தி பேசி பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் நீ இவ்வளோ நகைப்பட வந்த, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், எனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ வந்து சைக்கிளை வாங்கி கொடுத்துட்ட. ஏங்க எவ்வளோ நாளைக்கு நம்ம ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகான பூமியை படைச்சி நம்மளை அதிலெல்லாம் அரசர்களாக உட்கார வச்சுருக்கிறார். அழகிய மணிமுடியாக இன்னும் கரத்தில் உன்னை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம பிச்சைக்காரனாக தான் இருப்போம்னே நினச்சா அதை யார் மாற்ற முடியும்? அரச மகுடமாக உன்னை வச்சுருக்கிறேன்டா என் கையிலங்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, ஏன் கையில் போய் கடவுள் மணிமுடியும் மகுடத்தையும் வச்சுருக்கார்? ஒரு அரசன் எங்கே வைப்பான் மணிமுடி மகுடத்தை? தலையில் வைப்பாங்க. ஆண்டவர் என்ன அறிவு இல்லாதவராக கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் மேலே தலையில் வச்சுட்டு பார்க்க முடியாத இடத்துல வச்சுட்டு அவர் பேசாமல் உட்காரலைங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மணிமுடியாக மகுடமாக இருக்கிற உன்னையை பார்த்து 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 ரசிக்கிறார். உன்னையை ரசிக்கிற மாதிரி தான் உன் மனைவியும் ஆண்டவர் ரசிக்கிறார். உன்னை ரசிக்கிற மாதிரி தான் உன் கணவரையும் ஆண்டவர் ரசிக்கிறார். உன் பிள்ளைகளை ரசிக்கிறார், உன்னுடைய அயலானை ரசிக்கிறார். அப்போ ஆண்டவர் ரசிக்கிற பிள்ளைகளை நீ ரசிக்க கற்றுக்கணும். அவங்ககிட்ட இருக்கிற குறையை மட்டுமே பார்க்கக்கூடாது, நிறைவை காண்கிற ஒரு நேரம் இது. அதுதான் இந்த பயணம், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பயணம். நீங்கள் நினச்சிங்கன்னா சாபமாக்கலாம், ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஃபாதர் வீட்டில் உட்கா போர் அடிக்குது ஃபாதர். அந்த போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் பாவத்துக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அபிஷேகமான காரியத்தை கண் திறந்து பாருங்கள். இந்த தனிமைப்படுத்துதல் ஒரு கடினமான பாலைவன அனுபவம். அந்த பாலைவனத்துக்குள்ளே கடவுளுடைய மீட்பை கண்டவங்கள்லாம் உயர்த்தப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 31:24 சொல்லுது, ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். பாருங்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டு இருக்கணுமா? எதுக்கு? தீமைகளெல்லாம் நம்மளை நெருக்கிக்கிட்டு இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேங்கிற பிள்ளைங்க வலிமையோடு செயல்படணும், உறுதியோடு செயல்படணும். நம்ம ஒன்று உடனே கோழை உள்ளத்தோடு அப்படியே உடஞ்சி போயிடக்கூடாது. ஐயோ, எல்லாம் கையை விட்டு போதே, நம்ம என்ன செய்கிறது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டே படுத்து கிடப்போம். இல்லை, நீ வலிமையோடு எழுந்து போராடு. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்வோம். அப்பளம்பலாகம 3:26 சொல்லுதுங்க, ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இதோ இந்த நாட்கள் அதுதான் சொல்லுது. பிளம்பலாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3:26, ஆண்டவர் அருளும் அந்த மீட்புக்காக அமைதியோடு காத்திருக்கணும். சிமியோன்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் பல வருஷமாக உட்காந்துருந்தாங்க. அண்ணாளுங்கிற மகள் பல 80 வருஷமாக ஆச்சு, திருமணமாய் கணவனை எழுந்தெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அவங்களெலாம் ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருக்கலனால இப்போ காத்திருக்கிறீங்க. பாருங்கள், நிறைய ஆலயத்தில் நாங்கள் தியானம் கொடுக்க போகும்போது பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பெண்களுடைய எண்ணிக்கை கம்மிங்கிறாங்க ஆண்களை விட மொத்தத்தில். ஆனால் பெண்கள் தான் கோயில்களில் நிறையா இருப்பாங்க, ஆம்பளைங்க வரமாட்டாங்க. என்ன இப்படி குறைவாக இருக்கிறாங்கன்னு கேட்டாக்க, எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, பிஸியாக இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஊரில் கூட நான் கேட்டேன், எங்கப்பா உங்கள் ஊரில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஒரு ஆம்பளை கூட இல்லை. கேட்டேன், பெண்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஒரு ஆம்பளை கூட இல்லை, எங்கே போனாங்க எல்லாம் அப்படின்னு. அதில் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தானே, ஒரு பெரிய மனுஷர் எனக்கு செய்தி சொல்லி விட்டார், ஆம்பளை இல்லாமலாம் புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்கள், நம்ம எதை கேட்குறோம், அவங்க எப்படி உலகத்தின் மனிதர்கள் இருளுக்குள்ளே நிற்கிறாங்க, இருளின் பதில்களை கொடுக்குறாங்க. அதை குறித்து நம்ம கவலைப்படலை, இப்படி தான் இருக்கிறாங்கங்கிறத கண்டுக்கிட்டு நான் அதிகமாக ஓடணும்னு என்னையை நான் பயிற்சி விட்டு கொண்டேன். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கி பாருங்கள் இந்த ஒரு நல்ல சூழல், எல்லாரையும் ஆண்டவர் முட்டைக்கு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கார். இதெல்லாம் தியானத்தின் நாட்கள். நீங்கள் இதான் உண்மையான வழிபாடு. அதான் எரேமியாவினுடைய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நீங்கள் அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால். நீ அந்நியரையும் அனாதிகையாக போகிற, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகளை ஒடுக்காமல் இருந்தால் எது நேர்மையோ அதை செய்யணும். பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் படி படி படின்னு நெருக்கக்கூடாது. அது பிள்ளைகளுக்கு நன்மையானதை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நல்ல நேரங்கள் பாருங்கள். அவருடைய மாசற்றோரின் இரத்தத்தை விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்தாவிட்டால். வேற்று தெய்வ வழிபாட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துலே உங்களை குடியிருக்க செய்வேன். அதுதான் கடைசி வார்த்தை. இதெல்லாம் நீ விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உன்னை நான் இந்த இடத்துல குடியிருக்க செய்வேன். ஆண்டவருடைய மீக்கா புத்தகம் 7:7 நம்ம பார்க்குறோம், நானும் ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன். விழிப்புடன் நோக்கி இருப்பேன், தூங்கிக்கிட்டு இல்லைங்க, விழிப்புடன் நோக்கி இருப்பேன். என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய் தருள்வார். இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நாம் இணைந்திருக்க மீக்கா 7:7 மனசில் வச்சுப்போம். அவர் சொன்ன அதே வார்த்தை, நான் என் ஆண்டவருக்காக விழிப்புடன் நான் அவரை நோக்கி இருப்பேன். என்னை மீட்கும் என் கடவுளுக்காக நான் காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய் தருள்வார். ஒரு விசை. இந்த நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த செய்தியை கேட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய இதயத்திலும் நீருமுடைய அபிஷேகத்தின் ஆவியை வைப்பீராக. உம்முடைய இருள் சூழ்ந்த இந்த நிலையிலே இருளை அகற்றி ஒளியாக எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வருவீராக. அவர்கள் கடந்து வந்த எல்லா கசப்புகளை, அவர்கள் செய்த பாவ காரியங்களை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. நீரே நாங்கள் மீட்படைய அபிஷேகமாக எங்களை அழைத்து செல்ல கரம் பிடித்து துணையாளராய் அனுப்பப்பட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம்.
வாரும் விரைந்து வாரும் ஆவியே என் ஆற்றலே நீ வா, தூய்மையாக்கி எம்மை மாற்ற வா, உயிரே வா உணர்வே வா. வாரும் விரைந்து வாரும் ஆதியில் நீர் திரள் மீது அசைந்திட்ட உயிர் முதலே, அகிலத்தை படைத்து அனைத்தையுமே நிறைவுறச் செய்தவரே, இன்று வேண்டுகிறோம் வாரும் 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 விரைந்து வாரும் ஆவியேம் மாற்றலே நீவா பாவியம்மை தூய்மையாக்க வா உயிரேவா ஒளியேவா உயிரேவா உணர்வேவா
ஆவியானவரே உயிராய் ஒளியாய் உணர்வாய் எங்களுக்குள்ளே நீர் இறங்கி வருவீராக. இந்த பரிசுத்த பலியின் அபிஷேகத்தின் பிள்ளைகள் நிறைவாய் இந்த நாட்களில் காண நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் பெலனுக்காகவும் சுகத்திற்காகவும் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.